சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை February 9, 2025. தலைப்பு: ஆவி, கோல்டன் உரை, யோவான். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. கிறிஸ்து இயேசு. பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்து கொள்ளுவேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். இதோ உம்முடைய கட்டளைகளின் மேல் வாஞ்சையாயிருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து சங்கீதம். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை இரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். என் துதி உம்மையே எப்பொழுதும் பாடும். கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன், உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன். ஏசாயா. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவுமாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவுமாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கையெறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்துமட்டும் இழக்கரிப்பதுமில்லை, பதறுவதுமில்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும், அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது: நீர்க்குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலிலிருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கவும். மத்தேயு. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தும் எனக்கு கீழ்ப்படுகிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்ய என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். யோவான் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசிப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இழைப்படைந்தவராய் அந்த கிணற்றினருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேளையாயிருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தங்களவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்குத்தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்குத்தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டுக்குள்ள உம்மிடத்தில் பாத்திரமில்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்னை எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டுக்குள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில், 5 புருஷர் உனக்கிருந்தார்கள், இப்பொழுது உனக்கிருக்கிறவன் உனக்கு புருஷனல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாயிருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ரோமர். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அதெப்படியெனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவனல்ல. ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். தெசலோனிக்கேயர். ஆவியை அவித்து போடாதிருங்கள். மீரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கடவுள் எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்பதை வேதம் குறிக்கிறது. இதிலிருந்து தெய்வீக மனம் மற்றும் அவரது கருத்துக்கள் தவிர வேறு எதுவும் யதார்த்தத்தையோ இருப்பையோ கொண்டிருக்கவில்லை. தேவன் ஆவியானவர் என்றும் வேதம் அறிவிக்கிறது. ஆதலால் ஆவியில் எல்லாமே இணக்கமாக இருக்கிறது. எந்த முரண்பாடும் இருக்க முடியாது. எல்லாமே வாழ்க்கை, மரணம் இல்லை. கடவுளின் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் அவரை வெளிப்படுத்துகின்றன. ஆவி என்பது எல்லாவற்றின் உயிர், பொருள் மற்றும் தொடர்ச்சி. கேள்வி: இருப்பதன் அறிவியல் அறிக்கை என்ன? பதில்: பொருளில் உயிர், உண்மை, புத்திசாலித்தனம் அல்லது பொருள் இல்லை. அனைத்தும் எல்லையற்ற மனம் மற்றும் அதன் எல்லையற்ற வெளிப்பாடு. ஏனென்றால் கடவுள் எல்லாவற்றிலும் உள்ளார். ஆவி அழியாத உண்மை. விஷயம் மரணப்பிழை. ஆவி உண்மையானது மற்றும் நித்தியமானது. விஷயம் உண்மையற்றது மற்றும் தற்காலிகமானது. ஆவியானவர் கடவுள். மனிதனே அவருடைய சாயலாகவும் உருவமாகவும் இருக்கிறார். எனவே மனிதன் பொருள் அல்ல, அவர் ஆன்மீகம். இயேசு கட்டி எழுப்பிய அடித்தளம் ஆவியின் மேலாதிக்கமாகும். அவரது உயர்ந்த சுருக்கம் அன்பின் மதத்தை சுட்டிக்காட்டுகிறது. கிறிஸ்தவ சகாப்தத்தில் அனைத்து கிறிஸ்தவம் இறையியல் மற்றும் குணப்படுத்துதலுக்கான முன்னுதாரணத்தை இயேசு நிறுவினார். ஆரம்பம் முதல் இறுதி வரை வேதவசனங்கள் பொருளின் மீது ஆன்மாவின் வெற்றியை பற்றிய பதிவுகளால் நிறைந்துள்ளன. மனிதர்கள் அற்புதங்கள் என்று அழைத்தவற்றின் மூலம் மோசி மனதின் சக்தியை நிரூபித்தார். யோசுவா, எலியா மற்றும் எலிசாவும் அவ்வாறே செய்தனர். கிறிஸ்தவ சகாப்தம் அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் தொடங்கப்பட்டது. இயேசு சரீரத்தின் இயலாமையையும் ஆவியின் எல்லையற்ற திறனையும் நிரூபித்தார். இதன் மூலம் தவறான மனித உணர்வு அதன் சொந்த நம்பிக்கைகளிலிருந்து தப்பித்து தெய்வீக அறிவியலில் பாதுகாப்பை தேட உதவினார். பகுத்தறிவு சரியாக இயக்கப்பட்டால் சரீர உணர்வின் பிழைகளை சரிசெய்ய உதவுகிறது. ஆனால் மனிதனின் நித்திய நல்லிணக்கத்தின் அறிவியல் அறிவியல் இருப்பின் உடைக்கப்படாத யதார்த்தத்துடன் அவற்றின் மாயையை உடைக்கும் வரை பாவம், நோய் மற்றும் மரணம், தூங்கும் கனவின் அனுபவங்கள் உண்மையானதாக தோன்றுவது போல உண்மையானதாக தோன்றும். மனிதன் பரிபூரணமானவன், அழியாதவன் அல்ல என்ற மாபெரும் ஆன்மீக உண்மையை வெளிக்கொணர வேண்டும். இருப்பு பற்றிய உணர்வை நாம் என்றென்றும் வைத்திருக்க வேண்டும், விரைவில் அல்லது பின்னர். கிறிஸ்து மற்றும் கிறிஸ்தவ அறிவியல் மூலம் பாவத்தையும் மரணத்தையும் நாம் வெல்ல வேண்டும். பொருள் நம்பிக்கைகள் கைவிடப்பட்டு இருப்பின் அழியாத உண்மைகள் ஒப்புக்கொள்ளப்படும் போது மனிதனின் அழியாத தன்மைக்கான சான்றுகள் இன்னும் தெளிவாக தெரியும். பொருள் மீதான நம்பிக்கை வெற்றி பெற்றவுடன் உணர்வு ஒரு சிறந்த உடலை உருவாக்குகிறது. ஆன்மீக புரிதலால் சரியான பொருள் நம்பிக்கை ஆவி உங்களை புதிதாக உருவாக்கும். கடவுளை புண்படுத்துவதை தவிர நீங்கள் மீண்டும் ஒருபோதும் பயப்பட மாட்டீர்கள். மேலும் இதயமோ அல்லது உடலின் எந்த பகுதியோ உங்களை அழிக்க முடியும் என்று நீங்கள் ஒருபோதும் நம்ப மாட்டீர்கள். ஆன்மீக காரணகாரியம் என்பது கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரே கேள்வி ஏனென்றால் மற்ற அனைத்தையும் விட ஆன்மீக காரண காரியம் மனித முன்னேற்றத்துடன் தொடர்புடையது. இந்த விஷயத்தை அணுகவும், ஆன்மாவின் மேலாதிக்கத்தை ஓரளவு சிந்திக்கவும், குறைந்தபட்சம் சத்தியத்தின் ஆடையின் விளிம்பை தொடவும் யுகம் தயாராக இருப்பதாக தெரிகிறது. மனிதனை முற்றிலும் உடல் ரீதியானவர் அல்லது பொருள் மற்றும் ஆன்மீகம் இரண்டாகவும், ஆனால் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் அவரது உடல் அமைப்பை சார்ந்தது பண்டோரா பெட்டி. இதிலிருந்து அனைத்து தீமைகளும் குறிப்பாக விரக்தியும் வெளியேறியுள்ளன. தெய்வீக சக்தியை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு தன்னை ஒரு படைப்பாளி என்று கூறும் பொருள் ஒரு புனைகதை. இதில் புறமதமும் காமமும் சமூகத்தால் மிகவும் அங்கீகரிக்கப்பட்டதால் மனித குலம் அவற்றின் தார்மீக தொற்றை பிடித்துள்ளது. பொருள் முதல்வாதத்தின் ஆன்மீக எதிர்நிலையை, கிறிஸ்துவின் வழியாக செல்லும் வழியை, சத்தியத்தை கூட பகுத்தறிவதன் மூலம் மனிதன் தெய்வீக அறிவியலின் திறவுகோலால் மனித நம்பிக்கைகள் மூடிய சொர்க்கத்தின் வாயில்களை மீண்டும் திறப்பான். மேலும் அவன் வீழ்ச்சியடையாதவனாகவும், நேர்மையானவனாகவும், தூய்மையானவனாகவும், சுதந்திரமானவனாகவும் இருப்பான். அவனது வாழ்க்கையின் நிகழ்தகவுகளுக்காகவோ அல்லது வானிலையின் நிகழ்தகவுகளுக்காக பஞ்சாங்கங்களை பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அவன் எவ்வளவு பெரிய மனிதன் என்பதை அறிய மூளையியல் படிக்க வேண்டிய அவசியமில்லை. மனிதன் உட்பட பிரபஞ்சத்தின் மீது மனதின் கட்டுப்பாடு இனி ஒரு திறந்த கேள்வி அல்ல, ஆனால் நிரூபிக்கக்கூடிய அறிவியல். இயேசு நோய் மற்றும் பாவத்தை குணப்படுத்துவதன் மூலமும், மரணத்தின் அடித்தளங்களை அழிப்பதன் மூலமும் தெய்வீக கொள்கையையும் அழியாத மனதின் சக்தியையும் விளக்கினார். தன் தோற்றம் மற்றும் இயல்பை தவறாக புரிந்து கொண்டு மனிதன் தன்னை பொருளும் ஆவியும் இணைந்ததாக நம்புகிறான். ஸ்பிரிட் ஜலப்பொருளின் மூலம் பிரிக்கப்பட்டு ஒரு நரம்பில் சுமந்து பொருளின் செயல்பாட்டின் மூலம் வெளியேற்றப்படுவதை அவர் நம்புகிறார். அறிவார்ந்த தார்மீக ஆன்மீகம் ஆம் எல்லையற்ற மனதின் உருவம் அறிவுக்கு உட்பட்டது. வேலையாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே உள்ள அனுதாபத்தை விட மாம்சத்திற்கும் ஆவிக்கும் இடையே வேறு எந்த அனுதாபமும் இல்லை. பொருளின் விதிகள் என்று அழைக்கப்படுபவை மனம் இல்லாத இடத்தில் புத்திசாலித்தனமும் உயிரும் இருக்கும் என்ற தவறான நம்பிக்கைகளே தவிர வேறில்லை. இந்த தவறான நம்பிக்கைகள் அனைத்து பாவங்களுக்கும் நோய்களுக்கும் காரணமானவை. இதற்கு நேர்மாறான உண்மை, புத்திசாலித்தனமும் வாழ்க்கையும் ஆன்மீகம் ஒருபோதும் பொருள் அல்ல, பாவம் நோய் மற்றும் மரணத்தை அழிக்கிறது. மனிதனின் ஆன்மீக தனித்துவம் ஒருபோதும் தவறல்ல, அது மனிதனை படைத்தவரின் சாயல். பொருளால் மனிதர்களை உண்மையான தோற்றம் மற்றும் இருப்பின் உண்மைகளுடன் இணைக்க முடியாது. அதில் அனைத்தும் முடிவுக்கு வர வேண்டும். பொருளின் கூற்றுக்களை ரத்து செய்யும் ஆவியின் மேலாதிக்கத்தை ஒப்புக்கொள்வதன் மூலம் மட்டுமே மனிதர்கள் இறப்பை நீக்கி தெய்வீக சாயலில் மனிதனை என்றென்றும் நிலைநிறுத்தும் பிரிக்க முடியாத ஆன்மீக இணைப்பை கண்டறிய முடியும். இது அவரது படைப்பாளரிடமிருந்து பிரிக்க முடியாதது. ஒரே கடவுளை பெறவும், ஆன்மாவின் சக்தியை பெறவும் நீங்கள் கடவுளை மிகவும் நேசிக்க வேண்டும். ஒரு இடைநிறுத்தப்பட்ட மற்றும் பாதி வழியில் நிலைப்பாட்டை எடுப்பது அல்லது ஆன்மா மற்றும் பொருள், உண்மை மற்றும் பிழை ஆகியவற்றுடன் சமமாக வேலை செய்ய எதிர்பார்ப்பது புத்திசாலித்தனம் அல்ல. ஆன்மீக இருப்புக்கு வழிவகுக்கும் ஒரே ஒரு வழி, அதாவது கடவுள் மற்றும் அவரது யோசனை உள்ளது. உடலின் அறிவியல் அரசாங்கம் தெய்வீக மனதின் மூலம் அடையப்பட வேண்டும். வேறு எந்த வழியிலும் உடலின் மீது கட்டுப்பாட்டை பெறுவது சாத்தியமற்றது. இந்த அடிப்படை கருத்தில் பயந்த பழமைவாதம் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. உண்மையை தீவிரமாக நம்புவதன் மூலம் மட்டுமே அறிவியல் குணப்படுத்தும் சக்தியை உணர முடியும். மனம் என்பது உடல் புலன்களின் எஜமானர். அது நோய், பாவம் மற்றும் மரணத்தை வெல்லும். கடவுள் கொடுத்த இந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை கைப்பற்றி அதன் உணர்வையும் செயலையும் நிர்வகிக்கவும். நன்மையை போன்ற அனைத்தையும் எதிர்க்க ஆன்மீக வலிமையுடன் எழுந்திருங்கள். கடவுள் மனிதனை இதற்கு தகுதியுள்ளவராக ஆக்கியுள்ளார். மேலும் மனிதனுக்கு தெய்வீகமாக வழங்கப்பட்ட திறனையும் சக்தியையும் எதுவும் கெடுக்க முடியாது. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.